අපිට ගරුස් ගරුසානක්කෙන් රාසමාණිකම් මෙතුමා
නන්ද්‍රි
මට විනාඩි 30
තරමේ තංගම් උරුපින රවර්ලේ උන්මේලේ නාන්නේකින්රේ නින්රු பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான இந்த 9வது பாராளுமன்றத்திலே நான் எக்கன் இது இறுதி நாளாக அமைவதற்கான கூடுதலான வாய்ப்பு இருக்கின்றது. அதுக்கான காரணம் நான் நினைக்கிறேன் இந்த பாராளுமன்ற அமர்வுக்கு பிறகு அடுத்த பாராளுமன்ற அமர்வு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகுதான் நடைபெற இருக்கின்றது. அந்த வகையிலே அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வருகை தருமாயிருந்தால் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு தான் இனி ஒரு பாராளுமன்ற அமர்வு நடக்கும். அந்த வகையிலே எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் பாராளுமன்றத்தை தாங்கள் கலைப்பதாக பேசியிருக்கிறார். அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பிலே அதிகூடிய விருப்பு வாக்குகளை எடுத்து பாராளுமன்றத்துக்கு வருகை தந்து 4 வருடங்கள் பூர்த்தியாயிருக்கின்றது. இந்த 4 வருடங்கள் பூர்த்தியாகும் நிலையிலே உண்மையிலே நாங்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகிய காலப்பகுதியிலே இருந்து இந்த நாட்டில் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நீண்ட காலமாக 74-75 வருடங்களாக ஒரு முடிவில்லாமல் இல்லாத ஒரு தீர்வு காண முடியாமல் இருக்கும் எங்களுடைய தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வுக்கான முன்னேற்றங்கள் கடந்த 4 வருடத்திலே எங்களால் எந்த வகையிலும் அவதானிக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. இதுக்கு பல காரணங்களை சொன்னார்கள். ஆரம்பத்திலே கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவாகினதுக்கு பிற்பாடு கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி தேர்தலிலே தான் சிங்கள மக்களுடைய ஜனாதிபதி என்றுதான் அறிவித்து ஜனாதிபதியாக வருகை தந்தார். அவர் ஜனாதிபதியாக வருகை தந்ததுக்கு பிறகு அவருடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இருக்கவில்லை. அவர் ஜனாதிபதி பதவியிலே இருந்து திருத்தி அடிக்கப்படுவதற்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்பாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழைத்து தான் பேசுறதுக்கு தயாரென்று ஏதோ அதிகார பகிர்வென்ற விடயத்தை நாங்கள் தான் வேண்டாம் என்று சொன்னோம், தான் தர தயார் என்ற அளவிலே அவர் பேசிக் கொண்டிருந்தார். இதெல்லாம் நடந்தாலும் கூட ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்ச இந்த அவருக்கு அதிகமாக வாக்களித்த சிங்கள மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய எதிர்ப்பு காரணமாகவே அதிகளவான எதிர்ப்பு வடக்கு கிழக்கிலே இருந்ததை விட அவருக்கு என்ன வடக்கு கிழக்கு மக்கள் சொன்னார்கள், நாங்கள் 2000 கோட்டாண்டு சொல்வதற்கு 2022ஆம் ஆண்டிலே நாங்கள் கோட்டா வர வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் 2019ஆம் ஆண்டே அவரை நிராகரித்திருந்தோம். ஆனால் கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் இந்த நாடு மிகவும் ஒரு மோசமான நிலையிலே வைத்து அவர் தப்பி சென்று விட்டார். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியாக வருகை தந்தவரும் கூட பல வாக்குறுதிகளை எங்களுக்கு தந்திருந்தார். பல இடங்களிலே பேசியிருந்தோம், பல சந்தர்ப்பங்களை நாங்கள் அவரை பேசியிருந்தோம். நான் என்னுடைய 1வது பாராளுமன்ற உரையிலே நான் சொன்னது ஞாபகம் இருக்கு, 2019ஆம் ஆண்டு கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவாகினதும் 56ஆம் ஆண்டு SWRD பண்டார் நாயக் அவர்கள் தெரிவாகினதும் கிட்டத்தட்ட ஒரு சம தேர்தல், அதாவது 2 தலைவர்களும் ஒரே விதமான விடயங்களை சொல்லிதான் சிங்கள மக்களுடைய வாக்குகளை எடுத்து ஜனாதிபதியாகவும் பிரதமராக வந்திருந்தார். ஆனால் SW பண்டார் நாயக் அவர்களே அவரை கொண்டு வந்தவர்களே சுட்டு கொலை செய்து அவர் உயிரிழந்தார். ஆனா கோட்டாபே அவர்கள் அதுக்கு முன்பாகவே தப்பி சென்று விட்டார்.
கரு மந்திரிதுமா மூலாசினி சந்தா கரு ஜெகத் சமரவிக்ரம துமா
நன்றி தலைமை சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர்களே. நான் சொல்லிக்கொண்டு வந்த விடயம் 2020ஆம் ஆண்டு தெரிவாகி 19ஆம் ஆண்டு தெரிவாகின கோட்டாபே ராஜபக்ச அவர்களை 56ஆம் ஆண்டு SWRD பண்டார் நாயக் அவர்களை சுட்டு அவர் கொலை செய்யப்பட்டார். ஆனால் கோட்டா அதுக்கு முதலே தப்பி சென்று விட்டார். இதிலே இன்று இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தது 48ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 75 வருடங்கள் பூர்த்தியடைந்த நிலையிலே இன்று வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு ஒன்று கிடைக்கவில்லை என்றது நாங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விடயம். 48ஆம் ஆண்டிலிருந்து 76ஆம் ஆண்டு வரைக்கும் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தையின் ஊடாக அந்த அரசியல் தீர்வை பெறுவதற்கு எடுத்த முயற்சியில் அனைத்தும் சிங்கள தலைவர்களால் தோக்கடிக்கப்பட்டது. சிங்கள தலைவரால் தமிழ் மக்களை தமிழ் தலைவர் ஏமாற்றப்பட்டார்கள். ஆனால் அதனைத் தொடர்ந்து 76ஆம் ஆண்டு வட்டகோட்டை தீர்மானத்தின் ஊடாக இந்த நாட்டிலே நாங்கள் ஒன்றாக வாழ முடியாது, நாங்கள் தனிநாடாக எங்களை தனியாக பிரித்து வாழ விடுங்கள் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக ஒரு மாகாண சபை முறைமை வந்ததுக்கு பிறகு எங்களுடைய அந்த தலைவர்கள் அரசியலே மீண்டும் இணைந்து 89ஆம் ஆண்டை மீண்டும் பாராளுமன்றத்துக்கு எங்களுடைய தமிழ் தலைவர்கள் வருகை தந்தார்கள். ஆனால் 2009ஆம் ஆண்டு எங்களுடைய விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு எங்களுடைய இருந்த ஒரு அந்த தமிழ் மக்களுக்கு இருந்த அந்த அரசியல் தீர்வு, அதாவது அந்த நாட்டு அந்த காலப்பகுதியிலே எங்களுடைய இளைஞர்கள் ஒரு தனி நாடுக்கான அந்த அந்த போராட்டம் 2009 விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டது பிறகு அது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விடயமாக மாறியது. அது அன்று இருந்து இன்று வரைக்கும் 2024 மீண்டும் 15 பூர்த்தியாயிருக்கின்றது. மீண்டும் இன்னொரு 15 சர்வதேச சமூகத்துக்கு பல ஒப்பந்தங்கள் இலங்கை அரசாங்கம் வழங்கியிருந்தும் கூட எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் அவங்க நடைமுறைப்படுத்தாமல் 15 மீண்டும் தமிழ் மக்களை ஏமாற்ற ஒரு வரலாறு தான் இருக்கு. இதே போலதான் 1948 76 வரைக்கும் தமிழ் தலைவர்களை தமிழ் மக்களை சிங்கள அரசியல் தலைவர்கள் ஏமாற்றியதன் காரணமாகத்தான் ஆயுதமேந்தி போராட வேண்டிய ஒரு நிலைக்கு சிங்கள தமிழ் மக்கள் தள்ளப்பட்டார்கள். எங்களுடைய போராட்டம் ஆரம்பித்ததுக்கான காரணம், ஆயுதமேந்தி போராட்டம் ஆரம்பித்ததுக்கான பல சிங்கள மக்களுக்கு இது தெரியாது. நாங்கள் இந்த நாட்டிலே நாங்கள் ஒரு மூத்த ஒரு பூர்வீகமாக இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்த மக்கள், எங்களுக்கான அரசியல் உரிமை மறக்கப்பட்டதின் காரணமாக தான் ஆயுதமேந்தி போராட வேண்டிய ஒரு சூழல் வந்தது. ஆனால் இன்று 2024 விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு 15 எந்த ஒரு அரசியல் தலைவரும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை தர மறுத்ததின் காரணமாக இன்று மீண்டும் இந்த நாட்டுக்குள்ளே நாங்கள் வாழ முடியாது, ஒன்றாக வாழ முடியாது என்ற அளவுக்கு கோஷமெலும் இருக்கு. அப்ப இன்று ஒரு ஜனாதிபதி தேர்தல் இன்னொரு நான் நினைக்கிறேன் இன்னொரு 15 நாட்கள் 16 நாட்கள் ஒரு 20 நாட்களுக்குள்ளே இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதி அவர்கள் ஒரு தெரிவாகப்படுவது நாங்கள் எவரும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு சிங்கள தலைவர் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக 21 வருவதற்கான முழுமையான சாத்தியங்கள் இருக்கு. ஆனால் தமிழ் மக்கள், ஒரு சில தமிழ் மக்கள் இன்று இந்த பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒருவரை களம் இறக்க வேண்டும் என்று அந்த மனநிலை அந்த அளவுக்கு தள்ளப்பட்டதுக்கான காரணம் இந்த சிங்கள தலைவருடைய செயல்பாடுதான். இன்று நாங்கள் யுத்தம் முடிவடைந்து விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு 15 பிறகு இந்த ஒரு கோஷம் தமிழ் மக்கள் மத்தியிலே வந்திருக்கு என்று சொன்னால் இதுக்கு முழு பொறுப்பும் இந்த பெரும்பான்மை சமூகத்தினுடைய தலைவர்கள் பொறுப்பெடுக்க வேண்டும். ஆனால் இன்று நாங்கள் இந்த இடத்திலே ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசியல் கட்சியாக, தமிழ் மக்களை 75 வழிநடத்திய ஒரு அரசியல் கட்சியாக, நாங்கள் தமிழரசு கட்சி பிரதானமாக தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு, தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழுக்கு சிலர் வராமல் தேரோட்டம் நிகழ்வுக்கு போனன்றது அவர்களுக்கும் தெரியும். அன்றைய நாளிலே ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்கப்படுது. அவங்கள் சில நேரம் விரும்பியே அந்த விடயத்துக்கு வருகை தராமல் விட்டார்களா என்று தெரியாது. ஆனால் இன்று இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை தமிழரசு கட்சி இந்த பொது வேட்பாளர் விடயத்தை ஏற்கவில்லை. இது நாங்கள் தமிழரசு கட்சி மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டினுடைய எதிர்காலத்துக்காக, இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு, இந்த பெரும்பான்மை சமூகத்தினுடைய தலைவர்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலேயும் இந்த தலைவர்கள் தமிழ் மக்களை ஏமாற்ற முயற்சித்தார் என்று சொன்னால் அதனைத் தொடர்ந்து தமிழ் மக்கள் எந்த பாதையிலே செல்வார் என்றதை நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பொறுப்புள்ள ஒரு கட்சியாக தமிழரசு கட்சி இம்முறையும் வெல்லக்கூடிய ஒரு பிரதான வேட்பாளருக்கு நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறோம். தாங்கள் 75 தமிழ் மக்களை ஏமாற்றிய தரப்பு போல அல்ல. நாங்கள் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை வழங்குவதற்கு நாங்கள் தயாரென்று அதை நடைமுறைப்படுத்த ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். ஏன் நாங்கள் அந்த முடிவு எடுத்திருக்கிறோம்? இன்று நான் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு பின்னாலே இருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகளை பகிரங்கமாக மிக மிக கடுமையான விமர்சனங்களை அவருக்கு எதிராக முன்வைத்திருக்கிறேன். ஆனால் நான் ஒருபொழுதும் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை ஆதரிக்கிற புலம்பெயர் தேசத்திலே இருக்கிற ஒரு சில மக்களையும் நாட்டுக்குள்ளே இருக்கும் சில சிவில் சமூக பிரதிநிதிகளையும் இந்த மக்கள் ஒரு இந்த நாட்டிலே இருக்க மூத்த பிரஜைகளை தமிழ் மக்களிலே மூத்த பிரஜைகளை நான் விமர்சிக்கிறதல்ல. அதுக்குரிய காரணம் 75 அவங்களுக்கு ஏமாற்றப்பட்டு இந்த நாட்டிலே இருக்கும் தலைவர் மீது நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கு. ஆனால் இன்று ஒரு சில அரசியல்வாதிகள் இது இன்னொரு வேட்பாளரை வெற்றி பெற வைக்கதற்காக எடுத்த ஒரு விடயத்தை, இன்று தாங்கள் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் எடுத்ததை மறைக்கிறதுக்கு, தாங்கள் இன்று சில சில சலுகைகளை பெற்றதை வைத்துக் கொண்டு ஒரு பிரதான வேட்பாளர் தங்களுக்கு ஆதரவு தருமாறு கோருவதை ஆதரவு தராமல் தப்புவதற்காக ஒரு சில மக்கள் இன்று தமிழ் மக்களை குழப்பும் வகையாக பொது வேட்பாளரை ஆதரிக்கிறதை தான் நான் வன்மையாக கண்டித்து விமர்சிக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவங்கள் தங்களுக்கு தேவையான தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை தங்களுடைய லாபங்களை பெற்றெடுத்து அதனை நீங்க உங்களுக்கு இதை நான் தந்திருக்கிறேன் நீங்கள் என்னை ஆதரிக்க வேண்டும் என்று அந்த வேட்பாளர் அவங்களுக்கு அறிவித்தல் கொடுக்கும் பொழுது அதுக்கு மறக்க முடியாமல் தான் இன்று ஒரு சிலர் பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு பின்னுக்கிறார்கள். திரைமறைவிலே அவர்கள் பிரதான வேட்பாளருடன் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று காலையிலேயும் கூட நான் அறிந்தபடியும் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதான வேட்பாளர்களை சந்தித்து அவருடைய பிரதிநிதிகளை சந்தித்து எவ்வாறு இந்த எதிர்வரும் தேர்தலை நாங்கள் மறைமுகமாக உங்களுக்கான ஆதரவை தரலாம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி, நாங்கள் அவ்வாறாக மக்களுக்கான நாங்கள் துரோகத்தை செய்ய மாட்டோம். இலங்கை தமிழரசு கட்சியாக நாங்கள் பொறுப்புள்ள ஒரு அரசியல் கட்சி. இந்த நாட்டிலே கடந்த எங்களுடைய விடுதலை போராட்டம் நடந்த பொழுது ராணுவத்துடன் இணைந்து விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்கள் இன்று மீண்டும் ஒரு முறை பொது வேட்பாளர் என்றதுக்கு பின்னால் இருந்து கொண்டு எங்களுடைய தமிழ் மக்களை, எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமையை காட்டி கொடுக்கிறதுக்கான ஒரு செயல்பாடை முன்னெடுக்கிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. இதை சொல்வதற்கு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னுடைய முதலாவது உரையிலே சொல்லியிருக்கிறேன், விமர்சனம் தான் என்னுடைய வளர்ச்சிக்கான காரணம். விமர்சித்து விமர்சித்து தான் எங்களை வளர்த்து விட்டார்கள். அதே போலதான் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்ற விடயத்திலும் கூட பல அச்சுறுத்தல்கள். நீங்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்காம விட்டால் உங்களுடைய அரசியலை நாங்கள் அழித்து விடுவோம். நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக மீண்டும் தெரிவாகாம நாங்கள் பார்த்துக் கொள்வோம். நாங்கள் இந்த சவாலுக்காக பயந்து, இந்த இவ்வாறான அச்சுறுத்தலுக்கு பயந்து, இவ்வாறாக இவர்கள் வைக்கும் போலி விமர்சனங்களுக்கு பயந்து நாங்கள் தமிழ் மக்களுக்கு தேவையான விடயத்தை சொல்லாமல் ஓடி ஒழிக்க போவதில்லை. இன்று நாங்கள் ஏன் ஒரு பிரதான எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் 2024 செப்டம்பர் 21 ஒரு பிரதான வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெற்றதுக்கு பிற்பாடு அடுத்த 5 வருடங்களிலே நாங்கள் நேரடியாக களத்திலே இருந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் எங்களுக்கு அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. எங்களுடைய நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் எங்களுடைய அரசியல் அதிகார பகிர்வு பிரச்சனை பிரதானமான பிரச்சனை இருக்கின்றது. எங்களுக்கு ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, அதாவது அதிஉச்ச அதிகார பகிர்வு, மீள பெற முடியாத அதிகார பகிர்வுன்றது சொல்லப்பட்டிருக்கு. அவ்வாறான ஒரு நிலையிலே அது ஒரு பிரதானமான ஒரு பிரச்சனை. இரண்டாவது பொறுப்பு கூறல், 2009 இறுதி யுத்தத்திலே காணாம போய்விட்டவர்களுக்கு இதுவரைக்கும் நீதி கிடைக்கவில்லை, அது ஒரு இரண்டாவது பிரதானமான விஷயம். இதையும் தாண்டி மாவட்ட ரீதியாக குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே பாரிய பிரச்சனைகளுடைய மக்கள் முகம் கொடுக்கிறார்கள். இந்த பிரச்சனைகளை உருவாக்கி விடுறதே பெரும்பான்மை சமூகத்தினுடைய பிரதிநிதிகள், பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கிற அமைச்சர்கள். கடந்த காலத்திலே தொல்பொருள் அமைச்சர் வடமாகாணத்திலே முளத்தீவுக்கு சென்று அங்க இருந்த எங்களுடைய சைவ சமய வழிபாடுகளை செய்து கொண்டு வந்து அந்த சின்னங்களை அளித்திருந்தார். யார் செய்தது? ஒரு பெரும்பான்மை சமூகத்துடைய அமைச்சர். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய அரசியல் கைதிகளை வாய்க்குள்ளே துவக்கி வைத்து பொறுப்பாக அவர்களை பாதுகாக்க பொறுப்பாக இருந்த காவல்துறைக்கு பொறுப்பாக இருந்த இல்லாட்டி பிரிசன்ஸுக்கு பொறுப்பாக இருந்த ராஜாங்க அமைச்சர் துவக்கை எடுத்து சென்று அரசியல் கைதிகளை முட்டி போட வைத்து அவர்களுக்கு பல அச்சுறுத்தலை வழங்கினார்கள். இதையும் தாண்டி மகவெளி அதிகார சபையினுடைய நடைமுறைகளை பார்த்தீங்கன்னா கடந்த காலத்திலே இந்த மயிலத்தமடு மாதவனே என்று சொல்லி நான் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி முதலாவது 2020 இந்த 9 வரைக்கும் போராடி கொண்டிருக்கும் விஷயம் எங்களுடைய மேச்சதரை காணியை அபகரிப்பு செய்வது. இதை ஆரம்பித்தது யார்? கிழக்கு மாகாணத்துடைய முன்னாள் ஆளுநர் அனுராதா யஹம்பத்தார் தான் இதை ஆரம்பித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து புலனர்வு மாவட்டத்துடைய அமைச்சர் ஒருவராக இருந்த அந்த மகவெளி அதிகார சபைக்கான அமைச்சர் தான் அதை நடைமுறைப்படுத்தினார். தொடர்ந்து அது அவர்களுக்கு எதிராக சட்டம் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது. இன்று தொல்பொருள் பிரச்சனை அவ்வாறே தான் இருக்கின்றது. இன்று தொல்பொருள் என்ற பெயரிலே பௌத்த பிக்குமேர் வந்து அந்த பிரதேசங்களில் அவங்களுடைய அடாவடித்தனம் குறைத்திருந்தாலும் கூட தொல்பொருள் பிரச்சனைக்கான நிரந்தரமான ஒரு முடிவு இது வரைக்கும் இல்லை. அப்ப இதை தாண்டி 2024 புதிதாக தெரிவாகும் ஜனாதிபதி, அந்த தெரிவாக கூடிய ஜனாதிபதியின் ஒரு ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய சூழலில் நாங்கள் இல்லாமல் விட்டால் அடுத்த 5 வருடங்களே நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த மக்கள் அன்றாட முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வுகளை வழங்க முடியாம போய்விட்டால் மக்கள் எங்கள் மீது இன்னும் அதிருப்தி அடைவார்கள். அப்ப அந்த வகையில் இன்று ஒரு பொது வேட்பாளர் என்ற ஒருவரை ஆதரிக்கிறதினூடாக அவர்கள் சொல்லும் ஒரே ஒரு விடயம், சர்வதேச சமூகத்துக்கு எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் எடுத்து சொல்ல போறோம். சர்வதேச சமூகத்துக்கு 75 வருடங்களா எங்களுடைய பிரச்சனை தெரியும். 2009 லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படும் பொழுது மௌனமாக வேடிக்கை பார்த்த சர்வதேசம் இன்று ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகளை நாங்கள் ஒருவருக்கு போடுறதினூடாக திரும்பி பார்த்து எந்த விடயத்தையும் செய்ய போறதல்ல. இன்று சர்வதேச உலக அரசியல் மாறி இருக்கின்றது. 80 காலப்பகுதியிலே எங்களுக்கு இருந்த அந்த அனுதாபம் இன்று எங்களுக்கு இருந்த தனி விசேட கவனிப்பு, சில நாடுகளுக்கு மத்தியிலே எங்களுக்காக இருந்த விசேடமான அனுதாபம் இன்று குறைந்திருக்கலாம். அது யதார்த்தமான ஒரு உண்மை. அப்ப அந்த வகையிலே இன்று இந்த நாட்டிலே வந்து நீங்கள் ஒரு பொது வேட்பாளர் என்றவரை ஆதரித்து விட்டீர்கள், நாங்கள் இந்த நாட்டிலே வந்து இந்த விடயங்களை செய்து தருவோம் என்று எந்த சர்வதேச நாடும் சொல்லவில்லை. அதுக்கான சர்வதேச ரீதியான ஆதரவும் இல்லை. சர்வதேச ஆதரவு என்று சொல்றது, இல்லாட்டி சர்வதேச சர்வதேசனுடைய உதவி என்று சொல்றது, இன்னொரு அயல்நாட்டில் இருக்கும் ஒரு சைவ ஆலயத்தினுடைய கோயில் தேர் விழாக்கு போறது சர்வதேச ஆதரவு இல்ல. அந்த இன்னொரு அயல் நாட்டுக்கு சென்று அந்த நாட்டில் இருக்கும் எங்களுடைய புலம்பெயர் தேசத்தை வாழும் ஒரு சிலை மக்களை சந்திக்கிறது சர்வதேசனுடைய உதவி கிடைக்கிறது என்று அல்ல. இந்த சர்வதேச உதவி கிடைக்கும் இப்படியான ஒரு ஒரு சரியான ஒரு ஒரு காரணம் கூட இல்லாமல் தான் இன்று இந்த பொது வேட்பாளர்ன்றதுக்கு விடயத்துக்கு பின்னால ஒரு சில அரசியல்வாதிகள் எங்களுடைய மக்களை தவறான வழியிலே கொண்டு செல்ல பார்க்கிறார்கள். நாளைய தினம் மகாவலி அதிகார சபையிலே மீண்டும் ஒரு முறை மயிலத்தமடு மாதவனையிலே வந்து மீண்டும் ஒரு முறை ஒரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய ஒரு அமைச்சர் அந்த குடியேற்ற திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்க முயற்சி எடுத்தால் நாங்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்து நாங்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக வரக்கூடியவர்களுடைய முடிவை நாங்கள் மாற்றி விடுவோமாக இருந்தால் இன்று நாங்கள் வாக்களிக்காமட்டால் ஒருவர் ஜனாதிபதியாக வரலாம், நாங்கள் வாக்களித்தால் இன்னொரு ஜனாதிபதியாக வரலாம். இதுதான் உண்மை. நாங்கள் அதனைத் தொடர்ந்து ஐயையோ மயிலத்தமடு பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு தரவன்னு நாங்கள் யாரிடம் போய் பேசுவது? இந்த பொது வேட்பாளர் வந்து பேசுவாரா? இல்லையென்று சொன்னால் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் வெளிநாட்டிலே இருக்கும் ஒரு சில சக்திகள் வந்து பேசுவார்களா? அவர்கள் இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டு அவங்கள் மிகவும் ஒரு கஷ்டத்துக்கு மத்தியிலே தான் இந்த நாட்டிலிருந்து தப்பி சென்றார்கள். ஆனால் இன்று 30-40 வருடங்களாக அவங்கள் அந்த நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்த நாட்டிலே புலத்திலே இருக்கும் எங்களுடைய பண்ணையாளருடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வொன்றை முன்வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது. நாங்கள் சொல்லவில்லை கடந்த 75 வருடங்களாகவே வந்து நாங்கள் ஆதரவித்த அனைவரும் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார்கள் என்று. அண்மை காலமாக 2015 ஆண்டில் நாங்கள் ஆதரவு கொடுத்த மைத்ரிபால சிறிசேன வென்று விட்டார். மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலே பல விடயங்களை சாதிக்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் எந்த விடயத்தையும் சாதிக்கவில்லை என்று எவரும் சொல்ல முடியாது. புதிய அரசியல் அமைப்புக்கான ஒரு விரைவு வந்தது. எங்களுடைய வடக்கு கிழக்கிலே பல ஆயிரக்கணக்கான காணிகள் விடுவிக்கப்பட்டது. இவ்வாறாக இன்னும் பல உதாரணங்களை நான் சொல்லிக்கொண்டே போல் ஆனால் எங்களுடைய மக்களுக்கு தெரியும். 2019 ஆண்டிலே நாங்கள் சஜித் பிரேமதாசாவை ஆதரித்திருந்தோம், அவர் தோத்து விட்டார். அவர் வென்றிருந்தால் அந்த நேரத்திலே நாங்கள் ஆதரித்த ஒருவரை நாங்கள் ஆதரித்து ஏமாந்து போயிருக்கோம். நாங்கள் ஆதரித்த தொடர்ச்சியாக ஆதரித்து வந்த அனைத்து ஜனாதிபதியையும் வென்று அதனைத் தொடர்ந்து அவங்கள் தங்களுடைய வேலைத்திட்டத்தில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்காம விட்டிருந்தால் அந்த வாதம் சரியாக இருக்கும். ஆனால் இன்று நாங்கள் 2015 விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு 5 வருட கால அதுலேயும் 5 வருடம் இல்லை, 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடந்தது, 2015 ஆண்டு 8 பாராளுமன்ற தேர்தல் நடந்தது, அதிலே இருந்து 2018 ஆண்டு அக்டோபர் மாதம் 26 மைத்ரிபால சிறிசேன மீண்டும் மஹிந்த ராஜபக்ச அவர்களை ஜனாதிபதியா பிரதமராக நியமித்ததுக்கு பிறகு அந்த நிலைமை மாறிவிட்டது. ஒரு 3 வருட காலப்பகுதி தான். அந்த வகையில் இன்று இந்த தொல்பொருள் விடயங்களை நாங்கள் தடுக்கிறதாக இருந்தால் தொல்பொருள் விடயங்களின் ஊடாக எங்களுடைய தொல்பொருள் அதிகார தொல்பொருள் திணைக்கழகமின் ஊடாக எங்களுடைய மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை நாங்கள் நிறுத்துவதாக இருந்தால் நாங்களும் ஒரு பலமான சக்தியாக இருக்க வேணும். நாங்களும் எங்களுடைய ஒரு பலத்தை நாங்கள் காட்ட வேணும். அதே போலதான் எதிர்வரும் காலத்திலே நாங்கள் மகாவலி அதிகார சபையிலே நடக்கும் சட்டவிரோதமான குடியேற்றங்களை நாங்கள் நிறுத்துவதாக இருந்தால் நாங்கள் ஒரு பலமான சக்தியாக இருக்க வேண்டும். நாங்கள் அதே போல இன்னும் பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போலாம். இன்று அம்பாறை எடுத்தால் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் சம்பந்தமாக இன்று நாங்கள் எங்களுடைய முயற்சியின் காரணமாக ஒரு கணக்காளர் ஒருவரை நியமித்திருக்கிறோம். ஆனால் அந்த கணக்காளர் ஒரு கிழமைக்கு 2 நாட்கள் தான் வருவார். ஆனால் இதுவரைக்கும் அந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கான ஒரு வங்கி கணக்கு இல்லை. இதுதான் நான் இலங்கையிலே ஒரே ஒரு பிரதேச செயலகம், ஒரு வங்கி கணக்கு இல்லாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பிரதேச செயலகம். அப்ப இந்த விடயங்களை பற்றி இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு நாங்கள் ஒரு அனைவரும் ஒரு முடிவொன்றை எடுத்து 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21 வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் அனைவரும் பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்து இந்த நாட்டில் இனி எங்களுக்கு வாழக்கூடிய சூழல் இல்லை என்று எங்கள் எல்லாரையும் வேற எங்கே ஒரு நாட்டுக்கு எல்லாரும் அழைத்துக் கொண்டு போக போறாருன்னு சொன்னா அது சரி. ஆனால் 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21 பிறகும் இந்த நாட்டிலே தான் தமிழ் மக்கள் வாழ வேண்டும். இந்த நாட்டிலே தான் எங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுடைய நிலங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும். நாங்கள் போராட பயந்தொரு இனம் அல்ல. நாங்கள் எங்களுடைய ஒரு தோல்வி மனநிலையிலே நாங்கள் எல்லாத்தையும் விட்டு போட்டிருக்க போற ஒரு இனம் அல்ல. எங்களுடைய இனத்தினுடைய தேவைகளை நாங்கள் அடித்து பறிக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற்றெடுக்க வேண்டும். அதுக்கான வழிகளை நாங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறான சந்தர்ப்பங்கள் உண்மையிலே எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஒரு 5 வருடங்களுக்கு ஒருக்காகத்தான் வரும். ஏனென்று சொன்னால் பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் எத்தனை ஆசனங்கள் வந்தாலும் சரி, எத்தனை யார் யார் வந்தாலும் சரி, எந்த கட்சிக்கு வந்தாலும் சரி, 225 பாராளுமன்றத்திலே 225 பேர் இருக்கும் பாராளுமன்றத்திலே எங்களுடைய பாராளுமன்றத்துடைய எண்ணிக்கை பெருமளவான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய எண்ணிக்கை அல்ல. இதனால் தான் நாங்கள் சட்டங்கள் அமல்படுத்துவதற்கும் அதிகார பயிர்வு அவசியம் என்று சொல்றதுன்னா, எங்களுடைய பிரதேசங்களிலே நாங்கள் எங்களுக்கு தேவையான தீர்மானங்களை சட்டங்களை அமல்படுத்திக் கொள்ளலாம். அது நாட்டுக்கு ஒட்டுமொத்த நாட்டுக்கு பாதகமான சட்டங்கள் அல்ல, எங்கட மக்களுக்கு பொருத்தமான தேவை பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சட்டங்கள் இயக்க வேண்டும் என்று. ஆனால் ஜனாதிபதி தேர்தல் ஒரு தேர்தல் மட்டும்தான், எங்களுடைய வாக்கு மிகவும் முக்கியமான ஒரு வாக்காக மாறுற சந்தர்ப்பம் 5 வருடங்களுக்கு ஒரு ஆதாரங்கள் கிடைக்கும். அதுலேயும் 2019 ஆண்டிலே நாங்கள் ஒரு வேட்பாளரை சஜித் பிரேமதாஸ் அவர்களை நாங்கள் ஆதரித்திருந்தாலும் கூட அந்த தேர்தலிலே கிட்டத்தட்ட 14 லட்சம் வாக்கு வித்தியாசத்தை அவர் வென்றிருந்தார். இம்முறை தேர்தல் அதை விட முழுமையான வித்தியாசமானது. இலங்கை வரலாறுலே ஒரு ஜனாதிபதி தேர்தலே ஒரு முன்முன போட்டி. அப்ப தெற்கினுடைய வாக்கு மூன்றாக பிரிந்திருக்கும் வேளையிலே நாங்கள் வடக்கு கிழக்குலையும் சரி, இந்த நாட்டில இருக்கும் தமிழ் பேசும் மக்களுடைய வாக்கு அதிகளவான ஒரு பெருமதியான வாக்காக மாறி இருக்கு. வலமைக்கு மாறாக 5 வருடங்களுக்கு ஒருக்காக எங்களுடைய வாக்குகளுக்கு பெருமதி வாருவது என்றது நாங்கள் அனைவரும் எங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்தபடி. ஆனால் இம்முறை தேர்தலிலே அது இன்னும் அதிகமாக வந்திருக்கு. அந்த வாக்குக்கான பலம் இன்னும் அதிகமாக இருக்கு. நாங்கள் இன்று இந்த பிரதான வேட்பாளர் மூவருமுடைய எங்களுடைய கட்சி பேசியிருக்கு. மூவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலையும் சில விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கு. அதிலே இலங்கை தமிழரசு கட்சி ஒருவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்த்து அவர் அது சிறந்த விஞ்ஞாபனம் என்று முடிவு எடுத்திருக்கு. இந்த எதிர்வரும் ஒரு சில வாரங்களிலே எங்களை மக்களை குழப்பி ஒரு சிலர் தங்களுடைய லாபத்துக்காக ஒரு சிலர் குழப்பி விடுவதனூடாக இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மக்கள் அடுத்த 5 வருடங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டியவர்கள் இருப்பார்கள். நாங்களும் அடுத்த ஒரு பாராளுமன்றத்திலே பலமிழந்து எங்களுடைய ஆதரவு இல்லாமல் ஒருவர் ஜனாதிபதியாக வருகை தந்தால் அவர் என்ன சொல்லுவார்கள், நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தரவில்லை, எங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய பிரச்சனையை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் எங்களுக்கு ஆதரவானவர்கள் செயல்பட்டுடைய பிரச்சனை தான் நாங்கள் தீர்த்து தருவோம். இதே தான் கோட்டா சொன்னார். அவர் சொன்னதை போலே நடந்து கொண்டார். 2020 குடியேற்ற திட்டங்கள், தொல்பொருள், அது இது சகலது, மகாவலி அதிக எல்லா பிரச்சனையும் ஆரம்பித்தரேன். எங்களுடைய அந்த நேரத்திலே எங்களுடைய ஒரு சில தமிழ் தரப்பினர் தங்கள் ஜெயிலிருந்து தப்பி வர வேண்டும் என்றதுக்கு அந்த நேரத்திலையும் ஆதரவு வழங்கினார்கள். ஆனா பெருமளவானவர்கள் ஆதரவு வழங்கல. அவருக்கு நாங்கள் ஆதரவு வழங்க முடியாது. ஏனென்றால் அந்த காரணத்தினால் தான் நாங்கள் ஆதரவு வழங்கவில்லை. ஆனால் இம்முறை தேர்தலுக்கு பிறகு இன்னொரு பல விடயங்களை சொல்ல, இன்று வடக்கு கிழக்கு என்று நாங்கள் வடக்கு கிழக்குக்கான ஒரு தீர்வு என்று நாங்கள் பேசும் பொழுது, இணைந்த வடக்கு கிழக்குன்னு நாங்கள் பேசும் பொழுது, ஒரு சில அரசியல் தலைவர்கள் வடமாகாணத்திலே இருக்கும் மக்களை பற்றி மட்டும் சிந்திக்கிறார்களா என்ற சந்தேகம் வருகின்றது. இந்த கிழக்கு மாகாணத்திலே நிலனை பற்றி யோசிக்கும் எவரும் கிழக்கு மாநிலத்தில் இருக்கும் தமிழ் மக்கள் நாங்கள் ஒரு அரசியல் பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றதை உணர்ந்து கொள்வார்கள். இன்று மட்டக்களப்பை எடுத்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பிலே காணி அபகரிப்பு, அதாவது வாகரை பிரதேசத்தை எடுத்தீங்கன்னால் வாகரையிலே யாரென்றே தெரியாத தனிநபர்கள் வந்து அரசு காணி அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நிறுத்தலாம் இருக்கிறோம். வாகரையிலே ரால் பண்ணை என்ற பெயரிலே மக்களுடைய காணிகளை ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை ஒரு சில அரசியல்வாதிகள் சுயகரிக்கிறார்கள். மட்டக்களப்பிலே தங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கிறதுக்காக ராஜாங்க அமைச்சர்கள் காடு பகுதிகளை வெளியாக்கி இருக்கிறார்கள். நாங்கள் தடை செய்ய முடியாமிருக்கிறோம். நாங்கள் அடுத்த ஒரு இலுமினைட் பிரச்சனை, இலுமினைட் அகழ்வுக்கு மட்டக்களப்பு, மென்னார், திருக்கோவில் இந்த பிரதேசங்களில் இலுமினைட் அகழ்வு நடந்து கொள்றதுக்கான அனுமதி வழங்கப்பட்டது. அந்த இலுமினைட் அகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது வாகரையிலையும் சரி திருக்கோவிலையும் சரி நேரடியாக நான் சம்பந்தப்பட்டுதான் இந்த பிரச்சனையை நிறுத்தியிருக்கிறேன். வாகரையிலே இருந்திருக்கும் அந்த மக்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக நாங்கள் எங்களுக்கு இருக்கும் ஒரு சில அரசியல் பலம், குறிப்பாக சொல்ல போனால் ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரப்போகின்றது, தமிழ் மக்களை பகைக்கக்கூடாது என்ற ஒரு மனநிலையை பயன்படுத்தி அதை நிறுத்தக்கூடியதாக இருந்தது. ஆனால் நாங்கள் இந்த தேர்தலிலே நாங்கள் ஒரு எங்களுடைய வாக்கு பலத்தை நாங்கள் பயன்படுத்தாம விட்டு நாங்கள் ஒருவரை வெற்றி பெற செய்து இன்னொருவரை தோக்கடிக்க பண்ணி அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்களாக இருப்பார்களாக இருந்தால், இருக்கக்கூடிய வாய்ப்பிற்கு இருப்பார்களாக இருந்தால் நாங்கள் நாளைக்கு சென்று இந்த இலுமினைட் பிரச்சனை நிறுத்த முடியாது. சிலர் சொல்லலாம், நாங்கள் ஆயிரக்கணக்கான எங்களுடைய மக்களை நாங்கள் இழந்தது எங்களுடைய இலுமினைட் அகழ்வை நிறுத்துவதற்கோ ரால் பண்ண காணி நிறுத்துவதற்கோ அன்று அல்ல. ஆனால் இன்று புலத்திலே இந்த நாட்டிலே இந்த எங்களுடைய மக்களுக்கு நேரடியாக இதெல்லாம் பிரச்சனையா இருக்கின்றது. இந்த பிரச்சனைக்கான தீர்வு காண வேண்டும் என்ற எங்களுடைய மக்களுடைய கோரிக்கை, இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான அந்த சக்தி நாங்கள் தான். சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது அதை நாங்கள் தான் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தாமல் பார்ப்ப மீட்டும் எடுத்துக்கொண்டு
மட்ட
கரு கிரியல்ல மத்துமாக விழாவத் தினவாக்கிழக்கிவோம் பார்ப்ப மீட்டும் எடுத்து அதோட சேர்த்து எங்களுடைய சில சில எங்களுடைய தனிப்பட்ட லாபங்களுக்கு சில விடயங்களை எடுத்துக்கொண்டு இந்த நேரத்தில் எங்களுடைய அரசியல் இந்த போராட்டத்தை அரசியல் இந்த எங்களுடைய அரசியல் உரிமைக்கான போராட்டம் இன்றைக்கு பேச்சுவார்த்தையின் மூடாக தான் பெறக்கூடியதா இருக்கு. அந்த வகையிலே இம்முறை தேர்தலிலே எங்களை மக்கள் சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சி ஒரு தீர்மானத்தை எடுத்து எங்களை மக்களுக்கு சொல்லியிருக்கு. எங்களுடைய மக்கள் அந்த தீர்மானத்தை சரியாக விளங்கிக் கொள்வார்கள். ஏனென்றால் இன்று அந்த தேர்தலுக்கு பிறகு இந்த பொது வேட்பாளரோ அவர்களுக்கு பின்னுக்கு வாக்கு பலம் இல்லாத ஒரு பிரதேச சபை உறுப்பினர் கூட இல்லாத எந்த ஒரு அரசியல் அந்தஸ்தும் இல்லாமல் தாங்கள் மீண்டும் ஒரு அரசியல் அந்தஸ்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று செயல்படுறவர்களை நம்பி எங்களுடைய மக்கள் ஒரு தவறை விடுவார்கள் என்று சொன்னால் அடுத்த 5 வருடங்களும் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு மிகவும் மோசமான நிலையில் தான் இருக்கும். எங்களுடைய மக்களுடைய எதிர்காலம் மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருக்கும். கடந்த 2 வருடங்களுக்குள்ளே நாட்டை விட்டு சென்ற இளைஞருடைய எண்ணிக்கை நாங்கள் கணக்கு பார்க்காத அளவுக்கு கணக்கு பார்க்க முடியாத அளவுக்கு இளைஞர் என்று வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். வெளிநாடுக்கு செல்வர்கள் சொன்னால் அனைவரும் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதல்ல, பலர் வந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று பல கஷ்டத்துக்கு மத்தியிலே பல சவால்களுக்கு மத்தியிலே தான் தங்களுடைய குடும்ப சூழலை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த தேர்தலிலே நாங்கள் 2024 செப்டம்பர் 21 இருக்கும் தீர்மானத்தின் ஊடாகத்தான் எங்களுடைய எதிர்காலம் அடுத்த 5 வருடத்தில் எங்களுடைய எதிர்காலம் அந்த அந்த முடிவிலே தான் தங்கியிருக்கும். நாங்கள் அவ்வாறு இல்லை, நாங்கள் இம்முறை இவ்வாறு தான் நடந்த அந்த ஏமாற்றப்பட்ட ஒரு மனநிலையில் நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் ஒரு ஒரு நம்பிக்கையுடன் பயணிக்க வேண்டும். நாங்கள் நம்பிக்கையை இழந்த மக்களாக நாங்கள் இருக்க போகிறோமா என்ற கேள்வியை தான் நான் தமிழ் மக்களிடையே கேட்க போறோம். நாங்கள் தோத்து போய் நாங்கள் எங்களுடைய இந்த நாட்டை நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம் என்ற அளவுக்கு சொல்ற மக்களாக நாங்கள் இருக்க போறோமா? இல்லை, நாங்கள் எங்களுக்கு கிடைக்கும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களுடைய அரசியல் உரிமை பெறுவதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போமா என்ற தீர்மானத்தை எதிர்வரும் செப்டம்பர் 21 எங்களுடைய மக்கள் எடுக்க வேணும். அத்தவசியம் தீர்க்க விழாவ அத திமல பாசாவே கதாக்கரே முகத அத உத்துரசா நகினகிர திமல அபேட்சகை தான தத்துக்கிட்ட உத்துரசா நகினகிரின் ஜனதாவை தள்ளுவா தீனும். மே தள்ளுவ காரணத்தமாய் மீர் அட்டத்துல திஸ்வசரக யுத்த பேத்துனா யுத்த அவசானம் உண்டாடு திமல ஜனதா முன்னதுன்ன தேசபாலனமே கட்டலு வரட்ட 2009 2024 தக்குவா හිටපු நாயகයන්ට විසඳුමක් දෙන්න බැරි වෙලා තියෙනවා 2000 ඒක නිසා අද 2024 මේ ජනාධිපති මැතිවරණයේදී සමහර දෙමළ ජනතාව දෙමළ අපේක්ෂකයෙක්ට ඡන්ද දෙන්න ඕන කියන තැනට තල්ලු වෙලා තියෙනවා. මේ වගේ තමයි 1948 ඉඳන් 76 වෙනකල් දේශපාලනමේ වශයෙන් විසඳ ගැටළු සාකච්ඡාමේ මාර්ගයෙන් විසඳ ගන්න බැරි වුණාන් පස්සේ තමයි 1976 එවකට හිටපු දේශපාලන නායකින් තරුණයෝ වෙනම රාජ්‍යයක් ඕන කියන තැනට තල්ලුනේ. එහෙම නැතුව 1948 වෙන රාජ්‍යයක් කිල්ලුවේ නැහැ. ඊට පස්සේ අපි දන්නවා 30 වසරක 40 වසරක් මේ රට තුලට වෙච්ච දේ. අද යුද්ධය අවසන්ලා අවුරුදු 15ක් ගිහිල්ලා දෙමළ ජනතාවගේ සාධාරණ දේශපාලන අයිතිවාසිකම් සඳහා තියෙන ඉල්ලීම් වලට විසඳුමක් නොලැබීම නිසා අද නැවත වාරයක් යම් කණ්ඩායම් දෙමළ අපේක්ෂකෙක් ගන්න ඕන කියන තැනට තල්ලුලා දිනවා. මේක මේ රටට ඉතාමත්ම භයානක තත්වයක් ඉදිරි අනාගතය ඇති වෙන්න පුළුවන්. අපි වගකිය යුතු දේශපාලන පක්ෂයක් වශයෙන් අපේ පක්ෂේ තීන්දුවක් අරන් තියෙනවා. අපි ප්‍රධාන දේශපාලන පක්ෂත් එක්ක සාකච්ඡා කරලා දෙමළ ජනතාවගේ දේශපාලන අයිතිවාසිකම් සාධාරණ දේශපාලන අයිතිවාසිකම් කාවත් මේ හොර රහසේ හැංගිලාවත් නැත්නම් ඩීල් ගහලවත් මේ අයිතිවාසිකම් ලබා ගන්න අපි උත්සාහයක් ඉන්න. හැබැයි මේ අවුරුදු පහ තුලත් ලබන ඊළඟට එන ජනාධිපතිවරයා ඒ ජනතාව දෙමළ ජනතාවගේ දේශපාලන අයිතිවාසිකම් පිළිබඳව නැවත වාරයක් රවටන්න උත්සාහ කරොත් එහෙම ඒ අවුරුදු පහෙන් පස්සේ මං මේ අවස්ථාවේ කාවත් බය ගන්න නෙවෙයි කියන්නේ අවුරුදු පහකින් පස්සේ මේ රට තුල මොන මොන විදියේ තත්ත්වයක් ඇති වෙයිද කියන එක අපිටත් වළක්වන්න බැරි වෙයි. මොකද වගකිය යුතු දේශපාලන පක්ෂයක් වශයෙන් ඉලංගෙයි තමිලරසු කච්චි පක්ෂේ විතරයි අද උතුරු සහ නැගෙනහිර ප්‍රධාන දේශපාලන පක්ෂක අපේක්ෂකෙක්ව තෝරා ගන්න කියලා ජනතාවට කියන්නේ. අනිකුත් සියලුම පක්ෂ ඒගොල්ලන් සමහර පක්ෂ බාර් පර්මිට් අරගෙන තියෙනවා පක්ෂල නායකින් සමහර පක්ෂල නායකින් එක එක වරප්‍රසාද අරගෙන අද ඒගොල්ලන්ගේ වරප්‍රසාද අරගත්ත අපේක්ෂකයට සහයෝගය දෙන්න බැරි නිසා ඒගොල්ලන් ඒක කියන්නේ නැතුව අද පොදු අපේක්ෂක පිටිපස්සේ හැංගිලා ඉන්නවා. ඒක තමයි සත්‍ය. හැබැයි අපි වගකීම යුතු පක්ෂයක් වශයෙන් මම හිතන්නේ අදර දේශපාලනයේ පැවැත්වෙන පැරණිම පක්ෂය අපේ පක්ෂය කියලා කියන්න පුළුවන්. මොකද UMP එකට පස්සේ හැදිච්ච ප්‍රධාන පක්ෂයක් අපේ පක්ෂය 1949 පටන් ගත්ත පක්ෂය අවුරුදු 75ක් දෙමළ ජනතාවට නායකත්වය දුන්න පක්ෂයක්. ඉතින් මේ පක්ෂේ මේ පාර ඡන්දෙදි දේ සාධාරණ දේශපාලන ගැටලු විසඳ ගන්න කියනවා කියන්නේ මේකේ කවුරු හරි කියනවා නම් අපි හොර රහසේ ඇග්‍රීමන්ට් ගහනවා එහෙම නැහැ. ඔක්කොම හැම අපේක්ෂකයටම අපේ කියපු ඉල්ලීම් මේගොල්ලෝ මැතිවරණ ප්‍රතිපත්ති ප්‍රකාශවල ඇතුල් කරලා තියෙනවා. අපේ ඉල්ලීම් ඒගොල්ලන්ගේ මැතිවරණ ප්‍රතිපත්ති ප්‍රකාශ බැලුවම දෙමළ ජනතාවගේ ගැටලු සඳහා ඒගොල්ලන්ගේ විසඳුම මේගොල්ලන් කියලා තියෙනවා. එහෙම අපි සිංහල ජනතාවට රවට්ටන්න දෙයක් නෙමෙයි මේ අවස්ථාවේ කියලා තියෙන. හැබැයි කවුරු ජනාධිපති වුණත් මේ රට තුල සැප්තැම්බර් 21 කවුරු හරි මේ රටේ ප්‍රධාන අපේක්ෂකයෝ තුන්දෙනා එක එක කට්ටිය එක එක අපේක්ෂකයට සහාය දෙනවා. සැප්තැම්බර් 21 ජනාධිපතිවරයෙක් පත් වෙනවා. හැබැයි මේ පත් වෙන ජනාධිපතිවරයා ඉතාම විශාල වගකීමක් තියෙනවා. මොකද දකුණේ ජනතාව පහුගිය කාලයේදී මේ වංචා දූෂණ වලට විරුද්ධව විශාල අරගලයක් කරලා මේ අරගලයෙන් පස්සේ මුහුණ දෙන ප්‍රධාන පළවෙනි මැතිවරණය මේක. එතකොට මේ මැතිවරණයෙන් ජනතාව විශාල වෙනසක් බලාපොරොත්තු වෙනවා. ඉතින් මේ තේරිපත් වෙන අපේක්ෂකයා මේ ජනතාවගේ බලාපොරොත්තු ඉෂ්ට නොකරුවොත් එහෙම 2022 23 සිදුනාට වඩා විශාල අරගලයක් මාස කීපයකින් ඇති වෙන්න පුළුවන්. ඒක නිසා සියලුම අපේක්ෂකයන් වගකීමෙන් කටයුතු කරන්න ඕන කාලයක් ජනාධිපතිවරණය දින්නම් පස්සේ ඊට වඩා වගකීමෙන් කටයුතු කරන්න. මම මේ කාරණාවද කියන්නේ මොකද මං හිතන්නේ අපි මේ 9 පාර්ලිමේන්තුවේ සමහරට අද අන්තිම දවස වෙන්න පුළුවන්. මොකද 9 පාර්ලිමේන්තුව මං හිතන්නේ අද කල් තිබ්බන් පස්සේ ඔක්තෝබර් මාසෙට කල් තියන්නේ. මම හිතන්නේ ඉදිරි දිනන්න ඉන්න අපේක්ෂක දිනන්න ඉන්න ජනාධිපතිවරු නැත්නම් ජනාධිපති වෙලා එන ඕනම කෙනෙක් මැතිවරණය විසිරවන්න හැකියාවක් තියෙනවා. ඉතින් මැතිවර සමා වෙන්න පාර්ලිමේන්තුව විසිරවන්න හැකියාවක් තියෙනවා. ඉතින් අවුරුදු 4ක් පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙක් වශයෙන් මම කටයුතු කරලා මේ පාර්ලිමේන්තුව තුළ අපි ඉල්ලපු සාධාරණ ඉල්ලීම්වත් පහුගිය අවුරුදු 4 තුළ ඉෂ්ට කරලා නැහැ. මේ රට තුළ දූෂණය නවත්තන නවත්වීම පිළිබඳව රටේ ජනතාව සතුටුදායක තත්ත්වයක ඉන්නවද කිව්වොත් මම කියන්නේ නැහැ. ඉදිරි අනාගත මේ පහුගිය කාලේදී හොරු ඇල්ලුවාද කියලා බැලුවොත් එම මට කියන්න තියෙන ඇත්ත තත්ත්වය කියනවා නෑ. ඉතින් රටේ අරගලය කරපු මිනිස්සුගේ ඉල්ලීම් අරගලය ඉවර වෙලා සාධාරණ විදිහට ඉෂ්ට වෙලා කියන විශ්වාසය මේ රටේ ජනතාවට තියෙනවා නම් ඒ රටේ ජනතාව තීන්දුව සැප්තැම්බර් 21 ගනි. හැබැයි එතනින් එහාට එන නායකයාට විශාල වගකීමක් තියෙනවා. මොකද මේ රට තුළ දෙමළ ජනතාවගේ දේශපාලන අයිතිවාසිකම් ගැන මම ප්‍රධාන වශයෙන් කතා කරන්නේ. මොකද මට සඳ දීලා මේ පාර්ලිමේන්තුවට මාව මේ පාර්ලිමේන්තුව නියෝජනය කරන්න මාව එව්වේ මඩකලපුව දිස්ත්‍රික්කයේ ජනතාව. මාව මේ මට සමහරලාට මිනිස්සු කියනවා ඔබතුමා ඇයි ජාතික දේශපාලනයට වැඩි උනන්දුවක් දක්වන්නේ දෙමළ ජනතාවගේ ගැටලු ගැන වැඩිපුර කතා කරන්නේ. මොකද මාව ඡන්දේ දීලා එවපු මගේ පක්ෂෙටයි මගේ ජනතාවයි මට ඡන්දේ දීලා එවපු අපේ මැතිවරණ ප්‍රතිපත්ති ප්‍රකාශයේ 2020 පාර්ලිමේන්තු මැතිවරණ ප්‍රතිපත්ති ප්‍රකාශයේ ඉදිරියෙන්ම තිබ්බේ දෙමළ ජනතාවගේ අයිතිවාසිකම් ප්‍රධාන රජයත් එක්ක කතා කරලා ලබා ගැනීම කියන එක. ඉතින් ඒක නිසා මට මේ ලැබෙන අවස්ථාවේ සමහරලාට මේ පාර්ලිමේන්තුවේ අන්තිම අවස්ථාව වෙන්න පුළුවන්. මේ අවස්ථාවේ මම මගේ පළවෙනි කතාවේ කියපු යම් කාරණා නැවත මේ අවස්ථාවේදී කියන්න ඕනේ. අපි එදා 2020 පාර්ලිමේන්තුව ආවම අගෝස්තු මාසේ මම කතා කරද්දි මම කිව්වා 1956 බණ්ඩාරනායක මහත්මයාගේ ආණ්ඩුවයි 2020 ගෝඨාභය රාජපක්ෂගේ ආණ්ඩුවයි එක වගේ. දෙගොල්ලම සිංහල ජනතාවට කරන්න බැරි බොරු කියලා කරන්න බැරි පොරොන්දු දීලා බලයට ආවේ. 56 SWRD බණ්ඩාරනායක අන්තිමට වෙඩි තියලා මැරුවා. හැබැයි ගෝඨාභය රාජපක්ෂ කොහමරි බේරිලා රටෙන් පලා ගිහිල්ලා කොහමරි බේරිලා මම දැක්ක මේ ඊයේ රෑත් ප්‍රධාන හෝටලෙක හොඳට රෑට කනවා. හැබැයි ඒගොල්ලන් රට වංකලොත් කරපු නායකින් ප්‍රධාන හෝටල් වල රෑට කනවා. රටේ විනාශ වෙච්ච මිනිස්සු රටේ අද ආර්ථිකයේ මෙච්චර කඩා දාලා රට තුල ජීවත් වෙන්න බැරුව තමන්ගේ ළමයි දාලා ගිහිල්ලා පිටරටවල වල ජීවත් වෙන්න ඕන තත්ත්වයක ඉන්නවා ඒගොල්ලන් ඡන්දේ දාපු මිනිස්සු. ඒගොල්ලන් රටත් විනාශ කරලා බංකලොත් කරලා තරු පහේ ප්‍රධාන පෙළේ හෝටල් වල රැට කනවා හොඳට සතුටෙන් ඉන්නවා. ඉතින් ඒක නිසා ඒ 2020 ගෙනාපු ඒ ජාතිවාදී අදහස් 2022 දී ජනතා අරගලයක් තුලින් පරාජය කරා. අපි ඇත්ත වශයෙන්ම මේ අවස්ථාවේදී ඉදිරිපත් වෙලා ඉන්න ප්‍රධාන අපේක්ෂකයෝ 3 පිළිබඳව ඉතාම සතුටුදායක තත්ත්වයක් යම් විදිහකට තියෙනවා. මොකද අපේක්ෂකයෝ 3 ප්‍රධාන අපේක්ෂකයෝ 3 ජාතිවාදය කතා කරන්නේ නැත්තම් මේ රට තුළ හැම ඡන්දකදීම ජාතිවාදී තමයි ප්‍රධාන ආයුධය. මේ පාර ජාතිවාදී කතා කරන ඉන්නවා රොටි කකා සෙට් එකක්. හැබැයි මං හිතන්නේ ඒගොල්ලන්ට අන්ත පරාජයක් ආයේ මං හිතන්නේ කොහෙද හැංගෙන්නේ කියලා බැරි තැනකට තමයි ඒගොල්ලන් යන තත්ත්වයක් තියෙන එක හැමෝම දන්නවා. ඉතින් මේ රොටි කකා හිටියට රටේ ජනතාව මේ බොරුවට ආය අහුවෙන්නේ නැහැ. ඉතින් ඒක මේ ජනාධිපති මැතිවරණයේදී අපිට යම් සතුටක් තියෙන එක දකින්නකොට. මොකද නැත්තම් මොකද්ද කියන්නේ හැම අපේක්ෂකයම කියන්නේ මොනවද? දෙමළ ජනතාව එහෙම නැත්තම් මුස්ලිම් ජනතාව මේ රටේ හතුර කරලා පෙන්නලා සිංහල ජනතාවට බොරු කියලා සමහරලාට මේ පාර එහෙම කරන්නේ නැහැ. මොකද ප්‍රධාන සිංහල ජනතාවගේ ඡන්දේ තුනට බෙදෙනකොට දෙමළ මුස්ලිම් ජනතාවගේ ඡන්දේ තීරණය කරන බලයක් වෙයි කියන නිසා දන්නේ සැබෑ අවංක චේතනාවෙන් කරනවා කියලා මම විශ්වාස කරනවා. හැබැයි මේ පාර සන්දේ පොඩ්ඩක් වෙනස්. ඒක නිසා මේ පාර අපි ඊළඟයි තමරසගච්චි පක්ෂයටත් අපි තීරණයක් කරන් තියෙනවා. හැබැයි අපි මේ තව තව බැතිවරණයට තව කල් තියෙනවා. මේ රට තුල මම ඉල්ලා සිටින්නේ මේ නායකයෝ සියලු දෙනාම සිංහල ජනතාවට ගිහිල්ලා කියන්න. මේ රට තුල 75 වසරයක් අපි ඔයගොල්ලන්ට බොරු කිව්වා. මේ රට තුල දෙමළ ජනතාවගේ අයිතිවාසිකම් පිළිබඳ ඉල්ලීම සාධාරණ ඉල්ලීම්. මේ සාධාරණ ඉල්ලීම් අපි ඉෂ්ට කරපු නැති නිසා තමයි 34 යුද්ධයකට මුහුණ දෙන්න සිදු වුණේ. 2009 යුද්ධය අවසන් කරනකොට අපි ජාත්‍යන්තර රටවල් වලට පොරොන්දුවක් දුන්නා. මේ රට තුල යුද්ධය අවසන් කරන්න අපිට උදව් කරන්න, යුද්ධය අවසන් කරන්න ඕගලන් අපිට උදව් කරොත් එimhe අපි මේ රට තුල සාකච්ඡාමය මාර්ගයෙන් අපි දේශපාලන විසඳුමක් ලබා දෙනවා කියලා පොරොන්දු වෙලා සහයෝගය අරගෙන, ඒ සහයෝගය අරගත්තන් පස්සේ ජාත්‍යන්තරයේ ඉන්න සියලු රටවල් ගේ විශ්වාසය බිඳ වැටෙන ප්‍රධාන හේතුව අපි බොරු කරා කියලා කියන්න. ඒක කියන්න ඕනේ රාජපක්ෂලා තමයි. ඒ බොරු අපි කිව්වා. ඒක නිසා තමයි අපිට ජාත්‍යන්තර සහයෝගය නැති වුණේ කියලා කියන්න බය නැතුව. දැන් හරි ගිහිල්ලා කියන්න. මොකද එහෙම නැත්නම් ඡන්ද කාලට ගිහිල්ලා කියන බොරු ටික, ඒ බොරු ටික කියලා ඊට පස්සේ ඊළඟ බලයට ආවන් පස්සේ සිංහල ජනතාවට ගිහිල්ලා කියන්න බෑ මේව සාධාරණ දේවල් කියලා. ඒක නිසා මම ඇත්ත වශයෙන්ම මේ ප්‍රධාන අපේක්ෂක 3 දෙනාගේම පහුගිය කැම්පේන් එක බැලුවා. දැන් අපේ පක්ෂේ තීරණයක් ගත්ත නිසා ඉදිරි අනාගතයේ කැම්පේන් වෙනස් වෙයිද දන්නේ නැහැ. හැබැයි මම විශ්වාස කරනවා එහෙම වෙන්නේ නැති වෙයි කියලා. සාධාරණ ඉල්ලීම් මේ රට තුල ඉල්ලා සිටින සාධාරණ ඉල්ලීම් අපි ඉෂ්ට කරලා දෙනවා කියන එක බය නැතුව කියන්න. සිංහල ජනතාවත් අද එකගයි. කොළඹ අරගලයේ කාලේ මේ ආදරේ අරගලයේ ජනතා අරගලයේ කියලා ජනතාව, සිංහල ජනතාව මේ රට තුල දේශපාලන අයිතිවාසිකම් සියලු ජන කණ්ඩායමට දෙන එක සාධාරණ ඉල්ලීමක් කියන තැනට ආවා. ඒ தත්ත්වය තමයි අදටත් මේ මානසිකත්වය සිංහල ජනතාවත් ඉන්නේ. ඉතින් මේ අවස්ථාවේදී හරි දේ කරන්න බය වෙන්න එපා. මේ රටට හොඳ අනාගතයක් හදලා දෙන්න ඉලංගයි තමරසගච්චි පක්ෂි අපිත් සූදානම්. අපිට විශාල මෙහෙවරක් කරන්න පුළුවන්. අපේ මේ රට තුල 1980 ගණන් වල මේ රට දාලා පිට රටට ගිහිල්ලා පදිංචි වෙන්න, ඒ කියන්නේ රටෙන් සරණාගතිය බවට ගියපු කට්ටිය
මන්තමතා මිනිත්තු දෙකකින්
අවසන්. බොහොම ස්තුතියි. අද විශාල ඉහළ මට්ටමේ ඉහළ ස්ථානවල ඉන්නවා. මේ රට තුල ආයෝජනය කරන්න බලාගෙන ඉන්නවා. අපිත් ගිහිල්ලා මේ ජනතාවට අපිටත් කියන්න පුළුවන් වාතාවරණයක් හදලා දෙන්න. මේ රට තුල දෙමළ ජනතාවගේ සාධාරණ දේශපාලන ඉල්ලීම් මේ ආණ්ඩුව ඉෂ්ට කරලා දීලා තියෙනවා. ඒක නිසා දැන් අපි මේ රට තුල අපි සංවර්ධනය කරන්න අපි ආයෝජන ගේමු. අපි එහෙම නැතුව මේ ආයෝජන ගේන්න කියලා ඊට පස්සේ ආයෝජන කරන් පස්සේ කවුරු හරි මානසික රෝගියෙක් මේ රට තුල ඉන්න පහුගිය කාලේ හිටියා, එහෙම ඇමතිවරු ජනාධිපතිවරු හිටියා. නැහැ, මේ රට තුල ආපු දෙමළ ආයෝජන සියල්ල අපි රාජසන්තක කරනවා. නැත්තම් දෙමළ ආයෝජක සියලු දෙනාම අපි ත්‍රස්තවාදී වැළැක්වීම පනත යටතේ අපි ප්‍රශ්න කරනවා කියලා කිව්වොත් එහෙම ගේන ආයෝජකට අපි වගේ කියන්නේ. ඒකයි අපිට දැනට කියන්න බැරි. හැබැයි රට තුල සාධාරණ, රට තුල හොඳ වාතාවරණයක් තියෙන නම් අපිට උනත් පුළුවන් කියලා කියන්න. මොකද මේ රට තුල අද අපි ණය ගෙවන්න නැති නිසා අපිට එන විදේශ රටවල් වලින් එන විදේශ රටවල් වලින් එන මුදල්, ඒ වගේම සංචාර කර්මාන්තයෙන් එන ඩොලර්, මේ ඩොලර් ටික තියාගෙන අපි යම් විදිහකට රට අරගෙන යනවා. හැබැයි කවදා හරි දවසක මේ රට තුල ණය ගෙවන්න ආයෙ පටන් ගන්න ඕනේ. ඒකට අපි අද ඉඳන් ලෑස්ති වුණොත් තමයි අවුරුදු පහකින් ණය ගෙවන තැනට අපි එන්නේ. ඉතින් ණය ගෙවන්න අද මේ රට තුල දැනට ඇවිල්ලා තියෙන ආයෝජන ගැන කවුරු හරි කල්පනා කරලා බලන්න. මොනවාද ඇවිල්ලා තියෙන ආයෝජන? අපිට ආයෝජන ගේන්න පුළුවන්. අද උතුර සහ නැගෙනහිර කියන ප්‍රදේශ දෙකේම විශාල සම්පත් තියෙන ප්‍රදේශ. අද මුහුදු වෙරළ ගත්තම මං හිතන්නේ දීවර ඇමතිවරයා දෙමළ එක්කෙනෙක් වුණත් දීවර කර්මාන්තේට කිසි දිනුවක් වෙලා නැහැ. හැබැයි උතුරු නැගෙනහිර ගත්තම දීවර වරායන් කීයද තියෙන්නේ? අතේ ඇඟිලි ගන්න තියෙන වරායල් ප්‍රමාණයක් තමයි තියෙන්නේ. ලංකාවේ 3/2 මුහුදු ප්‍රදේශයේ තියෙන උතුර සහ නැගෙනහිර කියන පළාත්වල. ඉතින් මේ වගේ දේවල් සංවර්ධනය කරන අපිට සහයෝගය දෙන්න පුළුවන්. හැබැයි අපි සහයෝගය දෙනවා නම් අපේ ජනතාවගේ සාධාරණ ඉෂ්ට ඉල්ලීම් මේ රට තුළ ඉෂ්ට කරලා දෙන්න ඕනේ. මේ ඇවිල්ලා අපි සමහර අය කියන පුළුවන් මේ බොරදියේ මාළු බානවා එහෙමකුත් නෙවෙයි. අපේ ජනතාවගේ ඡන්දේ දීලා ඊට පස්සේ තවත වාරයක් රවට්ටන්න උත්සාහ කරනවා නම් ඒකේ ප්‍රතිවිපාක ඉදිරි කාලෙදී දැක ගන්න පුළුවන්. මේ පාර අපි ඉලංගේ තමසගච්චි පක්ෂය කොච්චර විවේචන වලට මැද, සියලු අනිත් සියලුම පක්ෂ මේ රට තුළ අපි ඇවිල්ලා දෙමළ ජනතාව වෙනම ජන කණ්ඩායමක් කියලා ලෝකෙටම පෙන්වන්න ඕනේ. කවුරු හරි එක්කෙනෙක් ජනාධිපති වෙච්ච දේ මේ රට කොහොම ගියත් කමන්න නැහැ කියලා ගැදී වග කිය යුතු දේශපාලන පක්ෂයක් වශයෙන් අපි යම් කණ්ඩායමක් එකතු වෙලා තීරණයක් අරන් තියෙනවා. ප්‍රධාන අපේක්ෂකට තව පාරක් අපි අවස්ථාවක් දීලා බලමු කියලා. ඉතින් මේ ලැබෙන අවස්ථාවේදීත් හරි විදිහට ඉදිරි ජනාධිපතිවරණයෙන් පස්සේ ඒ තේරි පත්තන ජනාධිපතිවරයා ඒ දේ වගකීම ඉෂ්ට කරේ නැත්නම් ඉදිරි අනාගතයේදී දෙමළ ජනතාව කොයි තැනට තල්ලු වෙයිද, මේ රටේ ඉන්න දෙමළ මුස්ලිම් ජනතාව කොයිතැනට තල්ලු වේද කියන එක ගැන හොඳට මතක තියාගන්න.
අවසන් කරන්න.
අවසන් කර ඉදිරි අනාගතයේදීත් මේ පාස්කු ප්‍රහාරය කරා කියලා චෝදනා වෙන මන්ත්‍රීවරු ඝාතනය කරා කියලා චෝදනා වෙන නැත්නම් දිගින් දිගටම හොර හොරකම් කරන මේ කණ්ඩායම තියාගෙන ඉදිරි අනාගතයේ ගමනක් යන්න පුළුවන් කියලා යම් නායකයෙක් හිතනවා නම් ඒ නායකයරන් එතර තමයි වැරදින්නේ කියන එකත් කියලා මේ අවස්ථාවේදී මම ඉත නම් වෙනි පාර්ලිමේන්තුවේ මම නැවත වරක් කියන්නේ මේ මගේ අවසාන කතාව දන්න ඒක නිසා මේ රටට සුබනාගතයක් ප්‍රාර්ථනා කරමින් මගේ කතාව අවසන් කරනවා වෙලාව ලබා දුන්න සියලු දෙනාටම බොහොම ස්තුතියි.
ස්තුතියි ගරු මන්තුමා. මීලකට ගරු මధుර විධානගමගේ මන්තුමා ඔබතුමාට මිනිත්තු 15ක කාලයක් තියෙනවා.
ස්තුති බුලාසනී සිට සභාපතිතුමා. විශේෂයෙන්ම මම ස්තුතිවන්ත වෙනවා අපේ මට කලින් කතා කරපු ශානක්‍යම් රාසමානිකම් මැතිතුමාට. මට පේනවා එතුමාගේ හිතේ කොනක රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමා ගැන යම්කිසි පැහැදීමක් එතුමාට සහයෝගයක් දීමේ බලාපොරොත්තුවක් තියෙන බවක්. මොකද හේතුව එතුමා ඒක වචනෙන් ප්‍රකාශ නොකළාට එතුමා පැහැදිලිව සඳහන් කරවා. එතුමාගේ කතාවේ මම දෙමළ භාෂාවෙන් සිංහල භාෂාව දෙකෙන් අහගෙන හිටියා. එතුමා සහාය දෙන අපේක්ෂකයව තවමත් නම් කරලා නැහැ. එතුමාලා තවමත් එතුමාලාගේ සහයෝගය විවෘත බවක් පේනවා. ඇත්ත වශයෙන්ම ඒක ඉතාමත්ම සාධනීය කාරණාවක්. මොකද හේතුව මේ වෙලාවේ
ගරු මధుර මధుර මන්ත්‍රීතුමා මගේ නම සඳහන් කරා කියලා නිසා මම කියන්නේ මගේ කතාව හොඳට අහන් හිටපු අයට මම කියපු දේ පැහැදිලි. ඒක නිසා ඔබතුමා ඒකට වෙනම අර්ථ නිරූපණයක් දෙන එක අනවශ්‍යයි කියලා මම හිතනවා. බොහොම ස්තුතියි.
ඔබතුමා මේ ඒක නිසා ඒ වගේම තමයි ගරු මූලාසනයේ සභාපතිතුමනි අද දින උදෑසන මට මේ ද්‍රවිඩ සන්ධාන නියෝජන කරන මන්ත්‍රීවරු විශාල ප්‍රමාණයක් හම්බ වුණා. රාසමාර්ග මන්ත්‍රීතුමා ඉන්න පොඩ්ඩක් යන්න එපා පොඩ්ඩක් පැනලා යනවා හැමදාම. එතකොට ඒ අය බහුතරයක් මම නම් සඳහන් කරන්නේ නැහැ මේ වෙලාවේ දෙන්නෙක් හැර සුමන්දිරන් මැතිතුමා සහ ශානක්ක රාසමානික මැතිතුමා හැර සියලුම දෙනා ජනාධිපතිතුමා වෙනුවෙන් සහයෝගය දෙනවා කියන එක තමයි මට ප්‍රකාශ කරේ. මොකද මේ වෙලාවේදී එක එක දේශපාලන කුමන්ත්‍රණ ඒ වගේම රටවල් වලින් වෙන බලපෑම් ඒ වගේම රටවල් වලින් අපේ රටට ශක්තිමත් නායක පත්වෙන එක වළක්වන්න විශාල කුමන්ත්‍රණයක් යනවා. මේ කුමන්ත්‍රණය කොච්චරද කියනවනම් අද විශාල විදියට මුදල් මේ දේශපාලන මේ මැතිවරණ ව්‍යාපාරයට වෙන් කළා තියෙනවා. අපිට පේනවා සමහර කැටහොල්ල හොල්ල හිටපු පක්ෂ අද කොහොමද මහා දැවැන්ත දේශපාලන වැඩසටහන් ක්‍රියාත්මක කරන්න කියලා. ඒතර මහා ජනතාව ප්‍රශ්න කරන්න ඕන කොහොමද? මොකද දැන් මේ අපි ජනාධිපතිතුමාට ස්තුතිවන්ත වෙනවා මේ 2023 අංක 3 දරන මැතිවරණ වියදම් නියාමනය පනතක් තියෙනවා. මේ පනත අනුව කොහොමද මේ වියදම් කරන්න කියන එක. ඒ වගේම තමයි මම මේ කඩකාටු වෙන මේ රාසමානික මැතිතුමා හිටියා නම් හොඳයි මෙතන. ඔව කෝට්ටේ ආසනයේ තියෙන ඔබේසේකරපුර කියලා ගමක්. මේ ගමේ ආරම්භයේ සිට මේ ඒ පාර කොළොන්නා පාර අවසන් වෙනකන් ප්‍රධාන මාර්ගයේ සම්පූර්ණයෙන්ම අද ව්‍යාපාර කටයුතු කරන්නේ මඩකලපුවෙන් පැමිණි එහෙම නැත්නම් කාන්තණ්ඩියෙන් පැමිණි කාන්තන් කුඩි වලින් එහෙම නැත්නම් වාලාච්චේනෙන් පැමිණි ඒ මුස්ලිම් සහෝදරවරු ඒ අය බැලුවට පස්සේ අපි මේ ගමන 2024 චන්දනාමලයේ කියන බැලුවාම මේ ඔබේසේකරපුර සිංහල ජනතාව හා සමානවම මුස්ලිම් ජනතාව පදිංචියට අවිල්ල තිනවා. මම මේ ළඟදී රැස්වීමකදී ඇහුවා ඒ අයගෙන් සහෝදරයා ඕගොල්ලොන්ට අපි මේ ගොඩාක් නිදාස දීලා තිනවා ව්‍යාපාර කරනවා තොග කඩ කරනවා විශාල ව්‍යාපාර ජාලාවක් ඕගොල්ලෝ කරගෙන යනවා. අපිට හැබැයි ඕගොල්ලන්ගේ ප්‍රදේශවල ව්‍යාපාරයක් කරන්නත් බෑ වැඩක් කරන්නත් බෑ. ඕගොල්ලන් අර ඉන්න මේ දේශපාලකයෝ සිංහල මිනිස්සු කොළඹින් ඇවිල්ලා දකුණෙන් ඇවිල්ලා ඉඩම් අල්ලනවා කී කී ඉන්නවා කියලා. ඉතින් ඒගොල්ලෝ කිව්වා මේවා මේ කියන්නේ අපිට ආදරේට නෙමෙයි පිටරටට මේ වීඩියෝ කට්ටියවල මේ ක්ලිප් යවල ගාණක් ගලවගෙන ඩොලර් ටිකක් අම්බ කරන ඒගොල්ලන්ගේ මඩිය තඩ කරන්න මිස අපිට ආදරේට නෙමෙයි මන්ත්‍රීතුමා. අපි ඕගොල්ලොන්ගේ තියෙන සහයෝගය එහෙම තමයි. නමුත් අපේ ප්‍රදේශවලටත් ඕගොල්ලන්ට ඕන වෙලාවක එන්න පුළුවන්. නමුත් එන්න දෙන්නේ නැතුව නිලධාරීන්ව ග්‍රාම සේවකව ඒ වගේම වටපිටාවේ තියෙන වෙනකුත් සංවිධාන කුලප්පු කරලා ඒ වැඩේ කරන්න ඔය තක්කඩි අමන දේශපාලඥයෝ කියලා තමයි එතුමා ඒ මුස්ලිම් සහෝදරවරු කියන්නේ. මෙන්න මේ තක්කඩිකම මෙන්න මේ අමනකම තමයි අද මේ රටට හෙන ගහලා තින්නේ කරු සභාපතිතුමනි. මේ අමනයෝ මේ තක්කඩියෝ මොන පක්ෂ නියෝජන කරත් මේ තක්කඩියන්ගේ අවසාන හෝරා කීපේ මේ මොකද මේ තක්කඩිකමෙන් මේ අමනකමෙන් මේ රට ඉස්සරහට ගෙනියන්න බෑ. තමන්ගේ ජාතිය විකුණගෙන තමන්ගේ ආගම විකුණගෙන තමන්ගේ කුලය විකුණගෙන තවදුරටත් දේශපාලනය කරනවා නම් ඒ උන්ගේ අවසාන කාලයේ විදිහට තමයි අපි දකින්නේ මේක. මොකද අද මේ රට එතනට ගෙනල්ලා තිනවා යම් යම් වැරදි තීන්දුව නිසා. නමුත් අපි සන්තෝෂ වෙන්න ඕන 2022 මැයි 9 වෙනිදා ඇඳන් යට හිටපු අය පැනලා ගිය අය ඒ වගේම හැංගි හැංගි හිටපු අය අද මහා උජාරුවෙන් අපි ජනාධිපතිවරණයට ඉදිරිපත් වෙනා කියලා පම්පෝරි ගහනවා. හැබැයි ඒ පම්පෝරිකාරයොන්ට ඒ ජනාධිපතිවරණයට ඉදිරිපත් වෙලා තියෙන අයට අද ජනාධිපතිවරණයට තර්ක කරන්න පුළුවන් පරිසරයක් වටපිටාවක් ආරක්ෂාවක් තහවුරු කරලා තියෙන්නේ රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා. මොන වුණත් අපි ඒක කියන්න ඕනේ. මොකද හේතුව 2022 මැයි 9 වෙනිදා විජේදාස රාජපක්ෂ මැතිතුමා මට රෑ කතා කරලා කියනවා මදුර මගේ ගේ ගිනි තියන්න වගේ අදහසක් ඇවිල්ලා තියෙනවා. මෙහෙම කට්ටිය මට යම් යම් තොරතුරු ලැබිලා තියෙනවා. මට ඒ ගැන ලොකු බයක් තියෙනවා. ඒක නිසා පුළුවන් නම් කෝට්ටේ මහනගර සභාවේ ගිනි නිවීම රථයේ ෆයර් බ්‍රිගේඩ් එක එවන්න කියලා. ඉතින් ෆයර් බ්‍රිගේඩ් එකට කතා කරාම කිව්වා මේ වෙලාවේ රටේ ගිනි ඇතිවල තියෙන ගින්න නිවන්න මේ කෝට්ටේ ෆයර් බ්‍රිගේඩ් එකෙන් බෑ සර්. ඒක නිසා අපිට එළියට දාගන්න බෑ අපේ මේ වටින වාහන ගිනි තියයි කියලා. ඉතින් මම එතුමාට ඒක දැනුම් දුන්නා. ඒ වගේ මහා දෙවන්ත භීෂණයක් තිබිච්ච රටක අද වෙනකොට අපිට ඉතාමත්ම යහපත් තැනකට මේක ගෙනල්ලා අපිට හැම කෙනාටම විවේචනය කරන්න පුළුවන් විදියට හැම කෙනාටම එළියට බහලා ඇඳන් යන්න බැරි අයට ඇඳන් යට හිටපු අයට රටවල් වල හිටපු අයට අද මේ ඇවිල්ලා පාරවල් දිගේ ඇවිල්ලා කොළ බෙදන්න පුළුවන් වේදිකාවල බණින්න පුළුවන් රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා විවේචනය කරන්න පුළුවන් මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා ගෝඨාභය රාජපක්ෂ මහත්තයා විවේචනය කරන්න පුළුවන් ඕනම කෙනෙකු විවේචනය කරන්න පුළුවන්. හැබැයි මේක අපි පිළිගන්න ඕන. ඒකට අපි ගෞරවයක් දෙන්න ඕන. මොකද එතුමා මේ අවුරුදු එකයි මාස තුනට මේ රටේ යම් කිසි මට්ටමක මිනිසුන්ට සෑහීමකටපත් වෙන්න පුළුවන් කාරණා රාශියක් කරා. මම විශේෂයෙන්ම මේ වෙලාවේ අද මේ පනත් කීපයක් වැදගත් පනත් කීපයක් අද මේ පාර්ලිමේන්තුවේ ඉදිරිපත් කළා තියෙනවා. පනත් කීපයක රෙගුලාසි කීපයක් විශේෂයෙන්ම මේ අපනයන ඉපේම් ශ්‍රී ලංකාවට ගෙනීමේ රීති සංශෝධන ඇත්තටම ඉතාම වටින සංශෝධනයක් මේ. මොකද හේතුව ගොඩක් වෙලාවට මේ අපනයන කිරීමේ සමාගම් ගොඩක් ඒ අපනයන සඳහා යෙදවුම් අමුද්‍රව්‍ය සඳහා ඒ කරන වියදම් වලට සාධාරණ කාලයක් දෙන්න ඕන. ඒ වගේ වරාය නගරය ගත්තොත් ඇත්තම අද වෙනකොට නියම කාලයට අනුව වරාය නගරය ඉදි කළ තිබුණා නම් අපිට මෙන්න මේ ආර්ථිකය යම් කිසි මට්ටමකට කළමනාකරණය කරන්න ඒ වගේම ඩොලර් ෆ්ලෝට් එක ලොකුවට සංසරණය වෙන්න ඒ වගේම ඒ ශ්‍රී ලංකාවේ බැංකු පද්ධතිය හරහා ඒ විදේශ ආයෝජනත් එක්ක විදේශ වෙළඳ ගනුදෙනුත් එක්ක විශාල ඩොලර් ප්‍රමාණයක් සංසරණය වීමේ හැකියාවක් ඇති වෙනවා. ඉතින් ඒක නිසා මෙන්න මේ වගේ අවස්ථාවන් වලදී අපිට අර කලින් ආණ්ඩුව කරපු ප්‍රතිපත්තිය මේ ආණ්ඩුව ආවහම කඩාබිඳ දාලා ඒකට වෛරය වපුරලා ඒකට ද්වේෂය වපුරලා ඒ වගේම ඒව ගෙනාපු නායකින්ට ඒ වගේ ඒවට මැදිහත් වෙච්ච නිලධාරීන්ට පරිභව කරලා අද මේ රට විත්තියට හේතු කරන මට්ටමට මේ පාර්ලිමේන්තුවේම කට්ටිය කටයුතු කරලා තියෙනවා. ඒක මේ ඒකට මේ රටේ ජනතාවක් කියන්න ඕනේ නැහැ. මේ රටට අද මේ විනාශයට යම්කිසි විනාශයක් සිද්ධ වුණා නම් මේ පාර්ලිමේන්තු 9 වෙනි පාර්ලිමේන්තුව දක්වා හිටපු සියලු දෙනා අඩු වැඩි වැඩිවාසී වග කියන්න ඕන. ඒ වගේම තමයි ආණ්ඩු කරත් රාජ්‍ය පාලනය නොකරත් ඒ පාලනය නොකරපු ඒ වගේම ආණ්ඩුවට රාජ්‍ය පාලනය කරන්න නොදීපු ඒ තක්කඩි අමනයෝ ටිකත් අනිවාර්යයෙන් වග කියන්න ඕන. විශේෂයෙන්ම විදුලි ව්‍යාපෘතියක් එනකොට උද්ඝෝෂණය කළ විදුලි ව්‍යාපෘතිය නවත්වනවා. විශ්වවිද්‍යාලයක් ලංකාවට එනකොට ආයෝජනය කරන ඒක නවත්වනවා. වරායක් හදනකොට උද්ඝෝෂණය කළ ඒක නවත්වනවා. පාරක් හදනකොට අධිවේගී මාර්ගයක් හදනකොට ඒක නවත්වනවා. මේ ඒ වගේම මෙන්න මේ වගේ කඩාකප්පල් වැඩ කරලා මේ රට විනාශ කරපු අමනයෝ සෙට් කට්ටයකුත් දැන් මේ රටේ අද කිබුල් කඳුළු හෙල හෙල අද ඡන්දෙ ඉල්ලන්න පටන් ගන්න තියෙනවා. විශේෂයෙන්ම අද මාලිමා වෙස්මුණ රෝසපාට වෙස්මුණ දාගත්ත ලේ වැගිරිච්ච ලේ අතේ ගෑවිච්ච මිනීමරු ජනතා විමුක්ති පෙරමුණ අද කිඳුල් කිබුල් කඳුළු හෙල හෙල ගියත් සැබෑ ප්‍රතිරූපය ඇතර සැබෑ තත්ත්වය අපි පහුගිය 2022 මැයි 9 වෙනිදා දැක්කා. හැබැයි ගොඩක් අය අහු වුණා හේතුව හෙල්මට් දාගෙන ආවේ. ඒ හැම වීඩියෝ පටයකම තියෙන කවුද? කොටකරි සංඝයාදගෙන අතට ගවුස් දාගත්ත හෙල්මට් කල්ලියක් හිටියා. හැබැයි ඒ හෙල්මට් කල්ලිය උසි ගන්නපු ගමේ අහලා බාලා අයිසක කොල්ලෝ 5000කට විතර අද පොලිස් රිපෝට් ගන්න බැරි වෙලා තියෙනවා. මම විශේෂයෙන්ම මේ වෙලාවේ කියන්න කැමතියි මේ මාලිමාවට එහෙම නැත්නම් මාලිමාව පිටිපස්සේ ඉන්න මිනිමරු කණ්ඩායමට අර ලාල් කාන්තලා කියන්නේ ආවන් පස්සේ ගහනවා, බෙලි කපනවා, අතපය කඩනවා කියලා කියන්නේ ඒ මිනිමරු කණ්ඩායමට උසි ගන්නලා යන මේ තරුණ අහිංසක අවුරු 2000 වසරෙන් පස්සේ ඉපදිච්ච මේ අහිංසක තරුණ දරුවන්ට මම කියන්නේ යන්න එපා උතන්ට. මොකද හේතුව අද ඒ 2022 මැයි 9 වෙනිදාන් පස්සේ වෙච්ච කලබල වලට සම්බන්ධ වෙච්ච අය විශාල පිරිසකට අද ප්‍රශ්නයක් ඇති වෙලා තියෙනවා. මොකද ගිය සතියේ මාව හම්බෙන්න ආව ළමෙක් වරාය අධිකාරියේ පුද්ගලික සමාගමක වැඩ කරන්නේ, ඔහුට වරාය අධිකාරියේ පාස් එක ගන්න ඕන වෙලා තියෙනවා. මම ඒ සම්බන්ධයෙන් අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවට කතා කරාමකවා පාස් එක ගන්න විරෝධතාවයක් නැහැ කියලා අපි ලියුමක් දෙන්නම් මන්ත්‍රීතුමා. නමුත් මේ දරුවා ජනාධිපති අගමැතිතුමාගේ ඒවකට අගමැතිතුමාගේ ගෙදර ගිනි තීමීමේදී ගෙදර ඇතුලේ ඉඳලා අපි අත්අඩංගුවට ගත්ත කෙනෙක්. ඒක නිසා අපිට මේ මේ ඒ සම්බන්ධයෙන් සම්පූර්ණ ක්ලියරන්ස් එකක් දෙන්න බෑ කියලා. ඉතින් මෙන්න මේ වගේ අවාසනාවන්ත තැනක් අද රටේ තියෙන. මොකද මේවා මිනිස්සු දන්නේ නැහැ. මොකද ඒ ළමයා අම්මත් එක්ක ඇවිල්ලා හඬා වැළපුණා මගේ ගෙදර වටිනා රස්සාවක් එයාට ගන්න බැරි වීම ගැන. ඉතින් මෙන්න මේ වගේ ඒවට අද කවුරුත් උත්තර දෙන්න කෙනෙක් නැහැ. ඉතින් මේ වගේ තත්ත්වයක් තුළ විශේෂ මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි මම කියන්න කැමතියි මේ සමග ජනබලවේගයේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශනයේ තියෙනවා විනිවිදභාවය සහ වගවීම කියලා ඡේදයක්. ඒ ඡේදයේ තියෙනවා ශක්තිමත් දූෂණ විරෝධී නීති හඳුන්වා දෙනවා කියලා. ඇයි දෙයියනේ මේ මේගොල්ලෝ මේ පාර්ලිමේන්තුවේ නෙමෙයි දින්නේ, මේ මොන ලෝකෙද ඉන්නේ? මේ අපි දැන් දූෂණ විරෝධී පනත පාස් කරලා ඒක ක්‍රියාත්මක වෙනවා. 2023 අංක 9 දෙන දූෂණ විරෝධී පනත යටතේ තමයි අපි පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු විදිහට මේ ගමන අපේ වත්කම් බැරකම් ප්‍රකාශය දීලා තින්නේ. ඒ වත්කම් බැරකම් ප්‍රකාශය දැන් මේ බ්‍රයිබරි කමිෂන් එකට දීලා ඒගොල්ලෝ ඒක දැන් ඒගොල්ලන්ගේ සිස්ටම් එකට අප්ලෝඩ් කරලා ඒව දැන් මම අපේ මහලේකම්තුමාගෙනුත් ඇහුවා. ඒව දැන් ඒ දූෂණ විරෝධී පනත අනුව මේ වැඩක පිළිවෙල ක්‍රියාත්මක වෙනවා. හැබැයි දැන් අපි කරපු වැඩ අනාගතේ කරනවා කියලා දාලා තියෙනවා. ඒ වගේම තමයි මේ සමග ජන බලවේගයේම තියෙනවා ණය අර්බුදයේ කළමනාකරණය සහ ජාත්‍යන්තර මුල්‍ය අරමුදල කියලා මේ මේ පරිච්ඡේදයක්. ඒකේ තියෙනවා මුල්‍ය වෙනේ ශක්තිමත් කිරීමට ඒ අවශ්‍ය රාජ්‍ය මුල්‍ය ශක්තිමත් කිරීමට මුල්‍ය වෙනේ ශක්තිමත් කිරීමට නීති කියනවා කියලා. ඒතකොට රාජ්‍ය ණය කළමනාකරණ පනත, රාජ්‍ය මුල්‍ය කළමනාකරණ පනත මේවා කියෝ දන්නේ නැද්ද? දැන් මේ 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 විපක්ෂ නායකතුමා ඇතුළු මේ විපක්ෂ කණ්ඩායම මේ පාර්ලිමේන්තුවේ හිටියන්නේ දෙයියනේ. දැන් අපි මේ පාස් කරපු අනපනත් මෙහෙම තියෙද්දී පාස් කරපු අනපනත් මේ වෙනකොට ක්‍රියාත්මක වෙලා ඉදිරියට ක්‍රියාත්මක වෙද්දී ඒගොල්ලෝ අනාගතයේදී බලයට ආවන් පස්සේ අපි මේ මේ මේවා කරනවලු. ඉතින් ඒක නිසා අනාගතය කරන එක නෙමෙයි වැදගත් වෙන්නේ. දැන් අපි 2000 අවුරුදු දෙකක සිට මේ රටේ ක්‍රියාත්මක කරන වැඩපිළිවෙලක් තියෙනවා. මෙන්න මේ වැඩපිළිවෙල නියත වශයෙන් කඩාකප්පල් වුණොත් මේ කඩාකප්පලු පළවෙනි පැය 24 මේ රට අකර්මන්නේ වෙනවා. මේ රට නියත වශයෙන්ම ලේවිලක් බවට පත් වෙනවා. මොකද අද මේ කලාපයට අවශ්‍ය වෙලා තියෙනවා දුර්වල නායකයෙක් මේ රටට පත් කරන්න, ලේ අතපත ගන්න නායකයෙක් පත් කරන්න. ඒ වගේම ඒ සමහර බලවතුන් බලවත් රටවල් වල රූකඩය බවට හසුරවන්න පුළුවන් නායකයෙක් පත් කරන්න. මොකද එදා රුවල් නැවෙන් ඇවිල්ලා පෘතුගීසි, ලන්දේසි, ඉංග්‍රීසි ආවට එදා අද ඒගොල්ලන්ගේ ඒ කෑදරකම තාමත් මේ රටට අත්හැරලා නැහැ. ඒක නිසා තමයි මේ රට නැවතත් මෙහෙම මේ හොඳින් කළමනාකරණය කරගෙන යන රට කඩාකප්පල් කරන උත්සාහ කරන්නේ. ඒ වගේම මම විශේෂයෙන්ම රාජ්‍ය සේවයට මගේ ගෞරවනීය ස්තුතියක් පුද කරනවා. මේ මොහොත වෙන විට අපි යම් කිසි සාධනීය දැනකට යම් කිසි ජයග්‍රහණයක් මේ රටේ අත් කරගත්තා නම් ඒ විශාල කොටස් කරුවන් වෙන්නේ රාජ්‍ය සේවයේ මොකද අමාරු වෙලාවේදී රාජ්‍යයේ තියෙන ප්‍රතිපත්ති ක්‍රියාත්මක කරන්න විශාල කැපකිරීමක් කරා විශාල මැදිහත් වීමක් කරා එයාගේ ඒ මැදිහත් වීම කැපවීම තුළ තමයි අද අපි මේ මුළු රටක් භුක්ති විඳින මේ සතුට මේ වගේ මේ පරිසරයක් අද අපිට අත් කරගන්න පුළුවන් වෙලා තියෙන්නේ ඒ වගේම තමයි මම දැක නලින් ප්‍රනාන්දු මැතිතුමා ඉතා පැහැදිලිව කොහොමද අපි මේ වැටු ගෙවන්නේ කියන එක ගැන පැහැදිලි කරා 2023 දී සමස්ත රාජ්‍ය බදු ආදම බිලියන 2720යි එතකොට රාජ්‍ය සේවක වැටුප් සඳහන් මිලියන 939ක් ගෙවන්න ඕන ප්‍රතිශතයක් ලෙස 34යි 100ට ඒ වගේම 2024 දෙසැම්බර් වෙනකොට අපේක්ෂිත බදු ආදායම බිලියන 3820යි ඒ කියන්නේ නියත වශයෙන්ම මේ අපි පොරොන්දු වෙච්ච ඒ සියලුම වැටුප් වැඩිවීම සියලුම දීමන නියත වශයෙන් ගෙවන්න පුළුවන් පරිසරයක් හදලා තියෙනවා අපි ආවම දෙඤ්ඤං කාසි නෙමෙයි දැන් වැඩ පිළිවෙලක් හදලා තියෙනවා ඒ ප්‍රතිඵල ඇවිල්ලා තියෙනවා රටට බදු ප්‍රමාණයක් එකතු වෙලා තියෙනවා ඒ බදු ප්‍රමාණය ගණන් හදලා බැලුවට පස්සේ දෙන්න පුළුවන් ඒ වැටුප් ප්‍රමාණය ප්‍රතිශතයක් විදිහට ඉහළ ප්‍රතිශතයකින් ඒ වැටුප් ටික ගෙවන්න පුළුවන් එහෙම තොරතුරු දත්ත මේ මහපොළේ යථාර්ථයක් බවට පත් වෙලා තියෙන ඉතින් ඒක නිසා ගොඩක් වෙලාවට මේ සමහර මේ විපක්ෂයේ කට්ටිය මේ පාර්ලිමේන්තුවේ සම්මත කරපු අනපනත් දන්නේ නැහැ මේව දන්නේ නැතුව ආපෝ ප්‍රතිපත්ති ප්‍රකාශන වල ගහලා දිනවා දැන් ගහලා තිනවා ජාතික ජන බලවේගයේ තිනවා ප්‍රතිපත්ති කොයක් අතර අපරාධ මේ කොලත් ඇත්තර මොකද මං හිතන්නේ මේ අනපනත් ටික මිටියක් බදලා මිනිස්සුන්ට කොහරි පෙන්න මේගොල්ලගේ ඔය දාලා තියෙන හන්දි කාර්යය ඔය පිටරට ඩොලර් වලට දාලා තියෙන කාර්යාලවල තිබ්බන මේ අනපනත් ටික බලපල්ලා කියලා ඒක ප්‍රයෝජන මොකද මට විනාඩියක් දෙන්න සභාපතිතුමනි ප්‍රජාතාන්ත්‍රික ආර්ථිකයක් කියන එකේ පෝසත් රටක් කියලා තියෙනවා ඒ ඒ මේ මේක තියෙනවා ආයෝජන ප්‍රවර්ධනය කියලා යකෝ ආයෝජන ප්‍රවර්ධනය තමයි ආර්ථික පරිවර්තන පනත ගෙනල්ලා තින්නේ මේකේ තියෙන මේ මේවා මේ මීටත් වඩා මේ මේ ලියලා තියෙන වචන වැඩක් නැහැ මීට වඩා ප්‍රායෝගිකව ලියන්න කරන්න පුළුවන් විදිහට පනත සම්මත කරලා ඉවරයි ජනාධිපතිතුමා මේ සටනාවේ පනත් සියල්ල සම්මත කරලා ප්‍රායෝගික මේවා ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් විදිහට ඒ වගේම එළබෙන 21 වෙනිදා පත් කරන්නේ රජගෙදරට කවටාන්දරේලා නෙමෙයි එහෙම නැත්නම් බොරු කියේ දිවපුරු දිව හරවහර ඇස්කරව කවකව කෙබර කුමාර කෙනෙක්ව නෙමෙයි පත් කරන්න අවශ්‍ය මේ රටේ සැබෑ නායකයෙක් සැබෑ රාජතාන්ත්‍රිකයෙක් ඒ වගේම අර යුක්‍රේනයේ පත් කරා වගේ විකටයෙක් පත් කරලා රට ලේවිලක් කරනවාද කියන එක මේ රටේ ජනතාව දැනගන්න ඕන මේ රටේ ජනතාව තීරණය කරන්න ඕන ඒ වගේම නොබෙල් සෑම තෑග්ගක් ගෙන අපු යූනුස් කියලා කෙනෙක් කියලා අද බංගලදේශ අන්තර්වාල පාලනයත් ඉවර වෙලා තියෙන්නේ මුළු බංගලදේශම අද ගිනි අරන් තියෙනවා ඒක නිසා මේ වෙලාවේ මේ ආසියාව ගිනි ගන්න වෙලාවේ දකුණු ආසියාවට විශාල ආර්ථික පීඩනයක් එල්ලවෙලා තියෙන වෙලාවේ මෙන්න මේ දේ සැබෑවටම අවබෝධ කරගන්න පුළුවන් ශක්තිමත් නායකයෙක් මේ රටට පත් කරන්න ඕන එහෙම නැත්නම් ඔබ 21 වෙනිදා ගහන කතිරය ඔබගේ ඉරණම තීරණය කරන කතිරය ඔබගේ මරණය තීරණය කරන කතිරය වෙන්නත් පුළුවන් ඔබගේ අනාගතය තීරණය කරන කතිරය වෙන්නත් පුළුවන් ඒක නිසා ඒ ගැන බුද්ධියෙන් හැඟීම් වලට බර නොවි බුද්ධියෙන් ඒ වගේම තොරතුරු දත්ත සංඛ්‍යාලේඛන විමසලා ඔබගේ කති වටිනා කතිරේ පාවිච්චි කරන කෙනෙක්ට මම මේ වෙලාවේ කියන බොහොම ස්තුතියි
ගරු මන්ත්‍රීතුමා